نحن هو مسمينا رسول الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين صاحب الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا آمين. கணியத்திற்கும் மதிப்பிற்கும் இருக்கான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் அருளால் 21 நாள் தரவில் தொழுது நிகழ்ச்சி குறித்து அமர்ந்திருக்கிறோம். இந்த தரப்பான நாட்களில் அல்லாஹ் தாலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் இந்த மனிதர்களுக்கும் தந்தவர்களாக, இந்த இரவுகளில் நரக விடுதலை வழங்குவதாகி நம் அனைவருக்கும் அத்தகைய விடுதலை வழங்கிய முடிவானாக, இந்த 10 நாட்களுக்குள் ஒளிந்திருக்கின்ற நேரத்தில் தன்னை நமக்கு காட்டிச் சென்று அதை நம்மை விவாதம் செய்யும் என்று அந்த விவாதத்தை பொருந்திக் கொண்டு நம் மீது 1000 மேற்பட்ட மாதங்களை வணங்கிய நன்மைகளை நாம் அனைவருக்கும் தந்தவர்கள் தானாக. கணேசத்துக்குரியவர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திர நிகழ்ச்சியில் நமக்கு ஆரம்பத்திலே தலைப்புகளுக்கு தரப்பட்டுள்ளது. சரித்திர தொடர்புக்காக வேண்டி அந்த தலைப்புகளை சற்று முன்பில் நாம் செய்திருக்கிறோம். எனவே இன்று நம்முடைய சிந்தனைக்கு கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணங்கள், அவருடைய நன்றி மறவா தன்மைகள் என்ற இரண்டு தலைப்பையும் சுருட்டி ஒரு சம்பவத்தின் மூலமாக அவற்றை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்குணத்தை பற்றி அறியாதவர்கள் முஸ்லீம்களாக இருக்க முடியாது என்று சொல்கிற அளவிற்கு அவருடைய சரித்திரம் நன்கு பிரசித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாராவது நண்பர்கள் வருவார்களே ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது நண்பர்கள் யாராவது வருவார்களே ஆனால் உடனடியாக தொழுகையை கொஞ்சம் சுருக்கிக் கொள்வார்கள். நண்பர்கள் வருகிறார்கள் என்ற தகவல் தெரிந்தால் தொழுகையை உடனடியாக சுருக்கிக் கொள்வார்கள். கண்ணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த ஒரு பண்பாடு, நண்பர்களுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையாக தொழுகையை கூட சுருக்கிக் கொள்வார்கள். தன்னை பெரிய நண்பனாக அல்லாஹ்வே அவர்கள் தேர்ந்தெடுத்திருந்த போதிலும் கூட மனித நண்பர்கள் வருகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற வசனையை கூட குறைத்துக் கொண்டு நண்பர்களுக்காக வேண்டி இடமளிப்பார்கள். அதனால் நாம் தொழுது கொண்டிருக்கும்போது நம்முடைய நண்பர் வருகிறார் என்று கற்பனை செய்து பார்ப்போம், என்ன செய்வோம் தெரியுமா? அப்பத்தான் அழுத்தமா கூட ரெண்டு ரெக்காத்தோம். ஏன்னா நம்மள அவரு வணக்கசாலை நினைக்கணும் என்று எண்ணம் தான் நாம் நண்பர்களை காணும்போது வரும். ஆனால் விநாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையும் சுருக்கிக் கொள்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யாராவது முகாபா செய்தால் முதலில் கையை பெருமானார் உருவ மாட்டார்கள். அந்த நண்பராக எடுக்கும் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கையை வைத்துக் கொண்டே இருப்பார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் நீட்டி அமர்ந்திருக்கிற பொழுது நண்பர்கள் யார் வந்துவிட்டாலும் உடனடியாக காலை மடக்கிக் கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லுக்கு வெளியில் வருவார்கள், ஆனால் குழந்தைகள் எல்லாம் கண்ணீரை வைத்துக் கொண்டு இருப்பார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் தன்னுடைய கையை முக்கி முக்கி பணியான காரணம் காலமாக இருந்தாலும் கூட தன்னுடைய கையை முக்கி முக்கி அவர்கள் பழக்கத்துக்காக எடுத்துச் செல்வதற்காக வேண்டி கடைசி வரை முட்டிவிட்டே செல்வார்கள். உதாரணத்துக்கு நாம் இப்பொழுது பள்ளியாசிரியர் இருக்கிறோம், வெளியில் ஒரு 10 பேர் இந்த தொழுகையாளியுடைய காற்றுப்பட்டால் நமக்கு சுகம் கிடைக்கும் என்று சகோதர சமீதிக்காரங்க கூட 10 பேர் வந்து நிற்பார்கள். சில பள்ளிவாசிகளை சென்னையில் பழக்கம் இருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய முக்கியமா ரப்பா போயிடும், யாருக்கு ஓய்விட்டா நம்ம கௌரவம் குறைந்து விடும் என்று நாம் நினைச்சுட்டா நாம் ரப்பா போவோம். ஆனால் பெருமான சலபாயத்தும் அவர்கள் பஜர் தொழுத பிறகு கடுமையான தொழில்களையும் பெண்கள் வரிசையாக இருக்கிற பொழுது குழந்தைகள் வரிசையாக இருக்கிற பொழுது கையை ஊக்கி எல்லோருக்கும் கையை ஊக்கி விட்டு தான் சொல்வார்கள் என்பதாக வரலாற்றில் நாம் பார்த்தோம். ஒரு சமயத்தில் ஒரு லூசு பொண்ணு, அவள் லூசு என்று மக்களால் நிறுத்தியப்பட்டவள். பெருமானாரிடத்தில் வந்து தரசுல்லா உங்களோடு நான் ஒரு விஷயம் பேசணும் என்று சொல்கிறாள். பெண்கள் நாயின் செல்லலாருக்கும் எழுந்திருக்கு சென்றுவிட்டார். நண்பர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அந்த பெண் வந்து கூப்பிடுகிறாள், உங்களுடன் நான் பேச வேண்டும், தனியா பேச வேண்டும் என்று சொல்கிறாள். கல்யாண நாயன் செல்லலாருக்கு அந்த பெண்ணுடைய கையை பிடித்துக் கொண்டு எங்கே போக வேண்டுமோ அங்கெல்லாம் அவள் போகிற இடத்தையெல்லாம் போய் எங்கே நின்று அவள் பேசி என்ன பேசுகிறாள் என்று கேட்டுவிட்டுத்தான் வந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவருடைய நாயன் செல்லலாருடைய மிகச்சிறந்த நற்குணங்கள். அவருடைய நற்குணத்தை அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்கிற பொழுது சொல்வான், யாயும் நதியும் ஜாயத்தில் குப்பார வல்லுநாட்டின வகலூ தாடி. பெருமானாரை பார்த்து எல்லாம் சொல்வான், நபியே முனாஃபிக்கள் காப்பிகள் இடத்துல கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை உபயோகித்தால் என்ன, கடினமான வார்த்தைகளை உபயோகித்தால் என்ன? அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்கிறான், எப்பொழுது வார்த்தை எல்லாம் மன்னியுங்கள், மன்னித்து விடுங்கள், வாழ்க்கும் அம்மன் மக்கள்வர்க்கின்றி மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் பெருமானார் மன்னிப்பாக நடக்கிற பொழுது ஏன் இவ்வளவு நடினமா அவர்களோடு நடக்கிறீர்கள்? கண்மணி நாயன் செல்லல்லா என்னுடைய வரலாற்றிலே ஒரு பெரும்பாலும் ஆங்கில ஆசிரியர்கள் இந்த பக்கத்தை குறிப்பிடுவதே நரிகன் நாயன் செல்லல்லா என்னுடைய வரலாற்றிலே சஹாபாக்களோடு கலந்து முனாஃபிக்கள் என்று ஒரு கூட்டம் இருந்தே வந்தது. அது ஆரம்பத்திலிருந்து பெருமானார் வஃபாத்தாகிற வரைக்கும் இந்த கூட்டம் இருந்துதான் இருந்தது. இந்த முனாஃபிக்களுக்கு வேலையை குட்டையை படப்போம் வசந்தோ போர்க்கி குடி என்று சொல்வோமே, அது போன்று இவர்கள் இருந்து செய்த அநியாயங்கள் திருக்குறள் அதிகமாக அல்லா சொல்றான். காபிர் பேர்ல கூட அல்லா சூறா இறக்கல, ஆனா முனாஃபிக் பேர்ல சூறா இறக்கிறான். முனாஃபிக்களை பற்றி அல்லா விலாவாரியாக நிறைய செய்திகளை சொல்றான். அது மட்டுமல்ல சொல்லுவா, இங்கள் முனாஃபிக்கிறக்கல் அஸ்வினால் நரகத்திலேயே கீழ்மட்டத்தில் இருப்பார்கள், முனாஃபிக்கள் காபிரவுடன் கீழ்மட்டத்தில் இருப்பார்கள் என்றும் அல்லா குர்ஆனில் சொல்றாங்க. அவ்வளவு கொடுமையான பாவிகள் பெருமானாரோடு கலந்து ஈமான் பட்டவர்களை போல நடித்துக் கொண்டு ஈமான் பட்டவர்களாகவே உலா வந்தார். அவர்கள் அத்தகைய யூதர்கள் இஸ்லாம் வளர்ந்ததை பார்த்தார்கள். இஸ்லாம் வளர்ந்ததை பார்த்தவுடன் இஸ்லாத்தோடு சேர்ந்தால்தான் நமக்கு பெருமை கிடைக்கும் என்று, இஸ்லாத்தோடு நம்ம சேர்ந்தால்தான் தொல்லை நமக்கு கிடைக்காது என்று அவர் உள்ளே வந்து நுழைந்து கொண்டு முஸ்லீம்களைப் போல நடித்துக் கொண்டு தொழுகாளியாகவும் நோன்பாளியாகவும் தக்காத் கொடுப்பதைப் போல பாவனை செய்து கொண்டு முஸ்லீம்களுக்கு இடையில் குழப்பத்தை உண்டாக்குவதே அவர்கள் மிகப்பெரிய வேலையாக அறிந்தார்கள். அந்த முனாஃபிக்களுக்கு மத்தியிலே நரிகள் நாயன் செல்லலாருக்கும் அவர்கள் நெருப்பில் நடந்த மாதிரி தான் நடந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள், அல்லா வைத்துவான் துன்பிக்கும் அல்லாமல் நினைந்த ரசூலில்லாய் அத்தா என் பந்து, அவர்கள் என்னவெல்லாம் கமெண்ட் அடிப்பார்கள் தெரியுமா? ஏ முனாஃபிக்கள் முனாஃபிக்கள் சொல்வார்கள், மோமிகளுக்கு நீ தாம்பரம் கொடுக்க வேணாம், அல்லாவுடைய கஜானா காரி ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம். அவன் தான் நிறைய கஜானா வச்சிருக்கிறேன்னு சொல்றானே, அவன் தான் நிறைய கஜானா வச்சிருக்கேன்னு சொல்றானே, அது காரி ஆகட்டும் நாம் கொடுப்போம் என்பதாக சொல்வார்கள். நரிகள் நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர்களுக்கு தர்மம் கொடுப்பதை தடுப்பதற்காக இவ்வாறு சொல்வார்கள். அதே போன்றே அவர்கள் செய்த மிகப்பெரிய கேடுகள் கண்மணி நாயன் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பல தடவை கொலைக்குவதற்கு அவர்கள் முயற்சி மேற்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அது தோல்வி கண்டிருக்கிறார். பெருமானார் செல்லல்லாருடைய உத்தமமான குடும்பத்தின் மீது அவதூறுவை கிடத்திவிட்டு அந்த அவதூறை மக்களெல்லாம் நம்புகிற அளவிற்கு கண்ணுங்காது வைத்து ஜோடித்து அதை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பிரச்சனையை அவர்கள் உண்டாக்கிவிட்டார்கள். அதில் ஒரு மிகச்செய்தி மிகப்பெரிய செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், அவர்கள் ஒரு பள்ளிவாசல் ஒன்றை கட்டிவிட்டார். ஒரு பள்ளிவாசல் ஒன்றை கட்டி அந்த பள்ளிவாசலுடைய நோக்கமே இடங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். நரிகள் நாயின் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் வந்து திறந்து தர வேண்டும், அந்த பள்ளிவாசலுக்கு திறக்கூடா செய்ய வேண்டும், தாங்கள் வந்துதான் திறந்து தர வேண்டும் என்பதாக கூறுகிறார்கள். அந்த பள்ளிவாசல் குபா மஸ்ஜிதுக்கு எதிர்ப்பாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 9:110 வசனத்திலே அவர்களுடைய புலப்பணிகள் ஏராளம் இருக்கின்றன. அதுவே பள்ளிவாசல் ஒன்றை கட்டி அந்த பள்ளிவாசலின் நோக்கம் என்ன, தாங்கள் ரகசியமாக திட்டப்படுவதற்கு அதுதான் சரியான இடம். பொது பள்ளிவாசலில் வந்தால் மற்றவர்களும் வந்து விடுகிறார்கள். எனவே முனாஃபிக்களாக தேர்ந்து கூடுவதற்காக வேண்டிய காபிர்களுக்கு வேவு சொல்வதற்கு காபிர்களுக்கு இங்கே என்ன நடக்கிறது என்பதை பற்றி தேவ சொல்வதற்கும், காபிர்கள் வந்தால் அவர்களை சந்திப்பதற்கும், காபிர்கள் வந்தால் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் அல்லவா, அதற்கான இந்த படிவாசையை கட்டினார்கள். அதை பற்றி அல்லாஹுத்தால் அந்த வசனத்தில் சொல்றான், வல்லதி நத்தகது மசிதம் திராரன், இடங்களிப்பதற்கே ஒரு பள்ளிவாசலை அவர்கள் கட்டினார்கள். இறை மறுப்பதற்காகவே அந்த பள்ளிவாசலை கட்டினார்கள். பள்ளிவாசலை கட்டுறது அல்லாஹ் வணங்குவதற்காக இருக்க வேண்டும், ஆனால் இவர்கள் எதற்கு கட்டினார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான், இடையூறு அளிப்பதற்காக வேண்டியும், இன்னும் நந்தி மறப்பதற்காக கட்டுகிறார்கள். தப்பீக்கும் பயணம் மூமின், மூமின்களுக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்கி விடுவதற்காக கட்டுகிறார்கள். இருசாதல் இவன் காரணமாக வரப்பளவு அல்லா ரசூலிடத்தில் போர் செய்யக்கூடிய எதிரிகளுக்கு ஒரு தங்கும் தளமாக அதை கட்டுகிறார்கள். விளையாட்டு சத்தியமா சொல்றாங்க, இன் அரதுனா இல்லல் ஹுஸ்னா, நாங்கள் நன்மைக்காண்டித்தான் இந்த பள்ளிவாசலை கட்டுகிறோம் என்று சத்தியம் செய்கிறார்கள். வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகா இன்னஹும் லகாதிபூன், இவர்கள் பொய்யர் என்று அல்லாஹ் சாட்சியம், அல்லாஹ் தஆலா சாட்சியம் சொல்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலா தக்கும் பீஹி அவதா, இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் போகக்கூடாது என்று அல்லாஹ் பெருமானாருக்கு தடை செய்து வருகிறார். திறப்புடாக அழைக்கப்பட்டிருந்தார்கள், பெருமானாரை பற்றினால் இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி உத்தரவிடுகிறார். இந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கிடுங்கள் என்று கட்டப்பட்ட பள்ளிவாசலை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரண்டு நபர்களை அனுப்பி முழுமையாக இடித்து தரமட்டமாக்கி விட்டார். காரணம், இந்த பள்ளிவாசலுடைய நோக்கமே எதிரிகளுக்கு வந்து பேசுவதற்கு சரியான ஒரு தளம் வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த பள்ளிவாசலை கட்டப்பட்டதாக இருக்கிறார். பள்ளிவாசல் என்பதனால் அது எதுவுமே எல்லாமே அல்லாவுக்கு சொந்தமா இருக்காது. குழப்பத்திற்காக கூட சில சமயத்திலே பள்ளிவாசலை உலகத்தில் கட்டுவார்கள் என்பதற்கு அறிகுறியாக அந்த முனாபிக்களுடைய பள்ளிவாசலை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி அதை இடித்து தரை மட்டும் ஆக்கிவிடுமாறு சொல்கிறார். அப்படிப்பட்ட முனாபிக்கள் இடத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார். இவர் கேட்கலாம், ஏன் முகம்மது தாக்குகிடத்தில் போந்தொடுத்து அவர்கள் அழித்ததைப் போன்றே இந்த முனாபிக்களை ஏன் அழிக்கவில்லை, ஆரம்ப காலத்திலிருந்து கடைசி வரை இருக்கிறார்கள், அவர்களை ஏன் அழிக்கவில்லை என்று ஒரு கேள்வி எழுகிற பொழுது வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை. காரணம், அப்படி யாரையாவது முனாபிக் என்று சொல்லி கொன்றா என்ன சொல்வார்கள் தெரியுமா, வெளியில பார்ப்பவர்களுக்கு அவன் முனாபிக் என்று தெரியாது, முஸ்லீம் என்றுதான் தெரியும். அப்ப முகமது தன்னுடைய ஆதிக்கத்தை தக்க வைப்பதற்காக வேண்டி அவங்களில் சில ஆண்களையே தீர்த்து வைக்கிறார். இப்பொழுது அரசாங்கத்தில் நாம் சில பேரை சொல்றோம் அல்லவா, சில பேர் அப்புறப்படுத்திட்டு அவர் அரசாங்கத்துக்கு வந்தார். அது மாதிரி ரசூலுல்லாஹி பற்றி ஒரு களங்கமான சரித்திரம் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி முகமது அவங்க ஆண்டே சில பேரை க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன்னா அந்த ஆள் இருந்தால் தனக்கு செல்வாக்கு இல்லை என்பதற்காக தீர்த்து கட்டி விட்டார் என்ற ஒரு அவச்சொல் வந்துவிடும் என்பதற்காக வேண்டி அப்படி மூமிங்கள் யாரையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்க உத்தரவு தரவில்லை. முனாபிக்கள் என்பது தெரியும், கொடியவர்கள் என்பது தெரியும், இருந்த போதிலும் கூட அவர்களை கொல்லுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தரவில்லை. எனவே கடைசி வரை அவர்கள் இரண்டரை காலத்தவர்களாக தொல்லை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த தொல்லைகளுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பில் நடந்ததைப் போன்று அந்த நண்பர்களை பக்குவப்படுத்தின ஒரு செய்தி உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்ட வேண்டிய ஒரு செய்தியாகும். அந்த முனாபிக்களிடத்திலும் பெருமானார் கடினமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். ஒரு வரலாற்றை உங்களுக்கு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பரந்த மனப்பான்மை எப்படி இருந்தது என்பதை நாம் நினைவு கொண்டுவோம். அப்துல்லாஹ் இப்னு உபை, ஏற்கனவே நாம் இந்த செய்தியை சொல்வதாக இரண்டு மூன்று தடவைகள் இந்த சரித்திரத்தை கோடிட்டு காட்டிவிட்டோம். அப்துல்லாஹ் இப்னு உபை என்பவன் வஃபாத் ஆகிவிட்டான். அவன்தான் இந்த வேடதாரிகளுடைய தலைவன், வேடதாரிகளுடைய தலைவன் இவன்தான். திட்டங்களை போட்டுக் கொடுப்பது, எப்படியெல்லாம் மூமின்களை பற்றி மக்காவிடத்திலே போய் செய்தி சொல்வது என்ற விவரங்கள் எல்லாம் நல்ல முறையில இருந்து அரங்கேற்றியவன் அந்த அப்துல்லாஹி இப்னு உபை. எல்லோருக்கும் மரணம் வருவதைப் போன்று அவனுக்கும் ஒரு நாள் மரணம் வந்துவிட்டது. அவனுடைய ஜனாசா பள்ளிவாசலில் கொண்டு வரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்தவர்கள் ஒரு ஜனாசா வந்தது என்று கேள்விப்பட்டு தொழுமிப்பதற்காக வேகமாக வருகிறார்கள். வேகமாக வருகிற பொழுது இடையே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்தி நின்றார்கள். நின்று விட்டு, யா ரசூலுல்லாஹ் எங்க போறீங்க, தொழுகைக்கு போற உமரே? இல்லை யா ரசூலுல்லாஹ், தாங்கள் இவருக்கு தொழுகை நடத்தக்கூடாது, என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஏன் உமரே, ஏன் தொழுகை நடக்கக்கூடாது? யா ரசூலுல்லாஹ், இவன் மிகப்பெரிய பாடி, எங்களுக்கு இவன் செய்த துரோகத்தை எல்லாம் நாங்கள் மன்னிச்சிடுறோம், ஆனால் தங்களை கொள்றதுக்காக வேண்டி கொல்லா முறையில எத்தனை முயற்சி பண்ணா அதை எங்களால தெரிவிக்கப்பட முடியாது. உங்களை கொல்ல வந்தவரை நாங்கள் அனுமதிக்க முடியாது, தொழுகைக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது, நீங்கள் நுழைத்து வேண்டாம் என்பதாக சொல்கிறார்கள். தங்களை கொல்ல வந்த மகாபெரிய பாதி இவனை தாங்கள் தொழுகைக்கு கூடாது. தாடி விடுங்க உமரை, நான் தொழுகைக்கு போறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்கிறார்கள். மனப்பொம்மை முந்திய பெருமானார் சொல்கிறார்கள், என்னை விடுங்கள், நான் தொழுகை நடத்தப் போகிறேன். அப்போது உமர் அல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹே குர்ஆனில் சொல்கிறான், இவனை பற்றி சொல்கிறான், இவன் குர்ஆன்களை பற்றி சொல்கிறான், மறுபடியும் இவர்களுக்காண்டி 70 அடி மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறானே. இவர்கள் விஷயமாக 70 அடி மன்னிப்பு கட்டார். நபியே, நீங்களே இவர்களுக்காண்டி 70 அடி மன்னிப்பு கட்டா மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறானே. பிறகே அவருக்கு மன்னிப்பு கேட்பதற்காண்டி சொல்கிறேன். சொன்னாங்க, மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னானே ஒழிய, என்னை பார்த்து நீ மன்னிப்பு கேட்காதேன்னு அல்லாஹ் எனக்கு தடவுத்தரவு போட. மன்னிப்பு கேட்காதே என்று என்னைக்கு தடவுத்தரவு போடலாமோ அதற்கு பிறகு வேண்டாம் நான் தவிர்த்து கொள்கிறேன். 70 அடி கேட்டால் மன்னிக்க மாட்டேன் என்றுதானே சொன்னான், 72 அடி கேட்கிறேன் என்றான். அப்பவும் ஒரு துளுவிப்பதற்காண்டு செல்கிறார்கள். அதில் உமர் அவர்கள் பிடித்து இழுக்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டையின் ஒரு பகுதி கிழிந்து விட்டதாக கூட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடித்தார். தொழுது சலாம் கொடுத்து முடித்த உடனே இவர்களுக்கு நாம் வழி கொண்டு வருகிறார்கள், லா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத்த அபதா வலா தகும் அலா கப்ரி. நபியே, இந்த முனாஃபிக் தலைவனுக்கு தொழுகைக்கு போகட்டும், ஆனால் இனிமேல் இவன் குலாம்களில் யாருக்கும் நீங்கள் தொழுகை நடத்த வேண்டாம். எதை சற்று முன் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, என்னை பார்த்து மன்னிப்பு கேட்காதே என்று என் இறைவன் சொல்லவில்லை, மன்னிப்பு கேட்காதே என்று சொல்லவில்லை, எனவே நான் மன்னிப்பு கேட்பேன், 70க்கு 72 மன்னிப்பு கேட்பேன் என்று பெருமானார் சொன்னார்களோ, உமர் அவர்கள் சொன்னார்கள், யார சொல்லலாம், அவனைத்தான் மன்னிப்பே மன்னிக்க மாட்டேன் சொல்லிட்டா அவனுக்கு என் தொழுகை நடத்தீர்கள் என்று தொழுது முடித்தவுடன் அல்லா சொல்கிறான், இனிமேல் இந்த குலாம்களில் யாருக்கும் தாங்கள் தொழுகை நடத்தக்கூடாது. தொழுகை நடத்தக்கூடாது மட்டுமல்ல, பலாத்தக்கும் அலா கபரி, கபர்ல கூட போய் நிற்கக்கூடாது. கபர்ல போய் நல்ல நின்றாலேயே அங்க மன்னிப்பாயிடும். கபருக்கு போனாலேயே அங்க இருப்பவர்களுக்கு மன்னிப்பு. ரசூலுல்லாஹ் பத்திரம் வலாத்தக்கும் அலா கபரி, அவருடைய மத்தியை பற்றி சொல்லுகிற பொழுது வலாத்தக்கும் பீஜா அவதா, ஒரு காலம் அந்த இடத்துக்கே போகாதீங்க. பெருமானார் தன்னுடைய ஆயிரம் ஒரு தடவை கூட அந்த இடத்துல நிற்கவே, அதற்கு பிறகு அந்த பழிவாசலுக்கு போக வேண்டாம் என்று உத்தரவு போட்டதைப் போன்றே இவன் குலாம்களுக்கு நீங்கள் தொழில் நடத்தக்கூடாது இனிமேல் என்று உத்தரவை போடுகிறான். அப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பெரும் தன்மையான அந்த மன்னிப்பு மனப்பான்மையை அவர்கள் செயல்படுத்துகிறார். என்ன தெரியுமா, கபருக்கு போகக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். வலாத்தக்கும் வலாத்தபதி, கபருக்கு போகக்கூடாது என்று சொல்லிவிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இவ்வாறு சொன்ன செய்தியை தெரிந்தவுடன் மக்கள் எல்லாம் அவசரமாக ஜனாஜாவை எடுத்துக்கொண்டு போய் அடக்குவதற்காண்டி புறப்படுகிறார். அவசரமாக ஜனாதாவை எடுத்துக்கொண்டு அடக்குவதற்காண்டி புறப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னருக்கு செல்கிறார். சென்று போய் சேர்வதற்குள் எல்லாமே கபனையெல்லாம் இட்டு அவனை உள்ளே இறக்கி விடுகிறார். கபருக்குள் இறக்கி விடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கி அவனை எழுந்து எடுக்கிறார். உள்ளே இறக்கியவனை வெளியெடுக்கப்படுகிறது. அவனுடைய கபனை அவிழ்க்கிறார்கள். அவிழ்த்து விட்டு தன்னுடைய மேனியில் கடந்த ஒரு சட்டை ஒன்றை, உடம்போடு ஒட்டி இருந்த ஒரு சட்டை ஒன்றை அவனுக்கு அணிவித்து கபனிட்டு அடக்குங்கள் என்று சொல்கிறார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம் தாங்கல. முனாபிக்களுடைய தலைவன், இவனுக்கு 70 ரூபா மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு நல்லா சொல்லியிருக்கிறான், இனிமேல் இவங்க ஆண்களுக்கு தொழுகை கூடாது சொல்லியிருக்கிறான். அப்படி இருந்தும் பெருமானார் தன்னுடைய கருணையின் ஆடையை அணிவிக்கிறார்களே, இந்த கருணையின் ஆடை அவனுடைய உடம்பில் பட்டால் நிச்சயமாக அவனை நரகம் தீண்டாது. ஒவ்வொரு முயன்களும் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு அப்படி ஒரு சட்டை கிடைக்காதா, எனக்கு ஒரு சப்படை சட்டை கிடைக்காதா என்பதாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வேலையிலே இன்னொரு வரலாறு நமக்கு தெரியும். ஒரு பெண்மணி நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய கையினாலேயே நெய்து ஒரு அழகான சால்வையை போர்த்துகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்த்தி கொண்டு பார்க்கிறார்கள், ரொம்ப நல்லா இருக்கிறது. நண்பர்கள் சொல்றார்கள், யாரோ சொல்லலாம், இது பெருமாளுக்கெல்லாம் அணிந்து வாருங்கள், சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். நல்லது என்று பெருமானார் பொந்திக் கொண்டிருக்கின்ற உடனே ஒரு நண்பர் கேட்டார், யாரோ சொல்லலாம், எனக்கு தந்திருங்களேன் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் கூறாமே அவரை கூர்ந்து நோக்குகிறார்கள். பெருமானாருக்கு அழகாக இருக்கிறது, வெள்ளிக்கிழமை பெருநாளில் இதை அணிந்து வரட்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அதை போய் நீ கேட்கிறீங்களே, நீ கேட்டார சொல்ல இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, தூக்கி தந்துருவாங்கன்னு தெரியுமே, தெரிஞ்சிருந்து கேட்கிறீர்களே என்று எல்லாரும் பிடித்துக் கொண்டார்கள். பெருமானார் அவருக்கு தூக்கி கொடுத்து விட்டார். அவரை எல்லோரும் பிடித்துக் கொண்ட பொழுது அவர் சொன்னார், எனக்கு கபனாக அணிவிக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் பெற்றேன்.
பெருமானார் மேனியிலே ரெண்டு நிமிடம் கூட கிடக்கவில்லை அந்த ஆடை. ஆனால் பெருமானார் மேனியை தொட்டு விட்டால் போதும், ஸ்பரிசம் ஏற்பட்டு விட்டால் போதும், நிச்சயமாக அந்த அந்த சால்விக்கு மதிப்புண்டு, என்னுடைய கபருக்கு இது கபனாக இருக்க வேண்டும் என்பதாக வாங்கினேன் என்று சொல்றார். இப்படி நண்பர்கள் அத்தனை பேரும் பெருமானாருடைய சால்விக்கு போற்றி போட்டுக் கொண்டிருக்கிற வழியில மகாபெரிய பாவி, அவன் 70 தடவை கேட்டால் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹினால அருவியிடம் சொல்லப்பட்டவன், இந்த குழாம்களுக்கு தொழுகைக்கு வேண்டாம், கபருக்கு கூட போக வேண்டாம் என்று சொல்லப்பட்ட ஒரு பாவி, அவருக்கு போய் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேனியில் கிடந்த சட்டையை அணிவிக்கிறார்களே, இதன் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை நினைவு கூறுகிறார். பத்ர் யுத்தகளம், இந்த பத்ர் யுத்தகளத்திலே 70 கைதிகளை பிணைத்து கட்டாந்தரையிலே போடப்பட்டிருந்தது. சிறை கட்டம் இல்லாத காரணத்தினால், இஸ்லாமிய ஆரம்ப காலத்திலே சிறை என்பது இல்லாத காரணத்தினால் தரையில் அவர்களை கட்டி கை கால்களை பிடித்து தரையில் போடப்பட்டிருந்தது. கடுமையான குளிர் இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு கூடாரத்திலே தங்கியிருக்கிறார். கூடாரத்தில் தங்கியிருக்கிற பொழுது பெருமானார் தூக்கம் இல்லாமல் அப்படியே வறண்டு வறண்டு படுப்பதை அபூபக்கர் ரலியல்லாஹு பார்த்தார்கள். யார சொல்லா, நேற்று ராத்திரியும் தூங்கல, இன்னைக்கு ராத்திரியும் தூங்கல, கொஞ்ச நேரம் தூங்குங்களேன். இல்லை அபூபக்கரே, தூக்க வரல. ஏன் தூக்க வரல, ஏன் தூக்க வரல அபூபக்கர் இல்ல கேட்கிறாங்க. அபூபக்கரே, உங்களுக்கு ஒரு சட்டம் கேட்குதா என்றாங்க. ஒரு சத்தம் தூரத்திலிருந்து முனங்கள் சட்டம் கேட்கிறது. ஆம், அந்த முனங்கள் சட்டத்தை வெளிப்படுத்தியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அப்பா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இஸ்லாமிய அணியில இல்லை, எதிரி அணியோடு வந்தவர், எதிரி அணியோடு வந்தவர். எனவே கைது செய்யப்பட்டு அவர் வெளியிலே முத்தந்தரையிலே படுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பணி தாங்காமல் அந்த வயதான மனிதன் குளிரிலே கிடந்து முணங்குகிறார். அந்த முணங்கள் சத்தம் இங்கே கேட்கிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பெரிய தந்தை முணங்கி கொண்டிருக்கும் பொழுது என்று நான் எனக்கு எப்படி தூக்கம் வரும், என்னுடைய பெரிய தந்தை முணங்கி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு எப்படி தூக்கம் வரும் என்று சொன்னார்கள். உடனே அபூபக்கர் லக்மான், யார சொல்லலாம், அப்படியானால் தங்களுடைய நிம்மதியை கெடுக்கின்ற அந்த சத்தம் இல்லாமல் நான் பண்ணி விடுகிறேன், அவரை மட்டும் நான் கையை அவிழ்த்து விட்டு அவருக்கு மட்டும் தனியான ஏற்பாட்டை நான் செய்கிறேன் என்று சொன்னார்கள். இல்லை அபூபக்கரே, நீங்கள் தவறுவதற்காக நான் சொல்லவில்லை, மனிதர்களிலே என்னுடைய மனது புண்படுகிறது என்பதைத்தான் நான் சொன்னேன். எனக்காக வேண்டி நான் அந்த கைதியை அவிழ்ப்புடவெல்லாம் சொல்லவில்லை, நீதி தவற சொல்லவில்லை அபூபக்கரே, நீதி தவற சொல்லவில்லை, ஆனால் மனம் உட்படுகிறது. என் பெரிய தந்தை எங்கே முறங்குற பொழுது நான் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும், தூங்குங்கள் 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 என்று சொன்னால் மட்டும் போதுமா, எனக்கு எப்படி தூக்கம் வரும், ஏன் தூக்கம் வரல என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிறிது நேரத்திலே திடீரென்று அந்த சப்தத்தை காணும், அந்த முறங்களை காணும். முறங்கள் இல்லை என்றவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று கண்டறிந்து விட்டார். காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக சென்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென்று முனக்கத்தை நிறுத்தியதற்கு என்ன காரணம் என்பதை பெண்மார்கள் ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்தால் தெரிகிறது, இந்த அப்துல்லா இப்னு உபை இங்கே படுத்திருக்கிறானே உயிர் இழந்தவனாக, முனாஃபிக்குடைய தலைவனாகிய அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி படுத்திருக்கிறானே, இந்த முனாஃபிக்கு முனாஃபிக்குடைய தலைவன் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மீது இறக்கப்பட்டு தன்னுடைய போர்வையை அணிந்திருக்கிறார், தன்னுடைய போர்வையை அவர்களுக்கு அணிந்திருக்கிறான். அந்த போர்வை கிடைத்ததினால் அவர் முணக்கத்தை நிறுத்தினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்தை சற்று நேரம் ஆழ்ந்து தூங்கினார்கள். பெருமானார் இந்த மண்ணறையில் இருந்து கொண்டு சொல்கிறார்கள், அன்று அவன் என்னுடைய பெரிய தந்தைக்கு உபகாரம் செய்தான், எனக்கல்ல என்னுடைய பெரிய தந்தைக்கு உபகாரம் செய்தான், அதுபோன்று அவனுக்கு நான் நன்றி செய்ய வேண்டும் என்று எதுவோ சந்தர்ப்பங்களை எதிர்பார்க்கிறேன், இதுவரைக்கும் ஒரு நாள் கூட அவன் எனக்கு பிடி கொடுக்க வேண்டும், நன்றிக்கு நன்றி செய்ய வேண்டும், பகைவனாக இருந்தாலும் சரி மகா பகைவனாக இருந்தாலும் சரி அவன் செஞ்ச உபகாரத்தை நான் நன்றி செய்யணும், என் பெரிய தந்தைக்கு குளிரை போக்கினான், எனவே நானும் அவன் குளிரை போக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தேன், இதற்கு வரை இவன் பிடி கொடுக்கவே இல்லை இவனுக்கு, ஆனால் இந்த நேரத்தை விட்டுட்டா அதுக்கு பிறகு அவனுக்கு நன்றி செய்யவே முடியாது, இந்த முகமது நன்றி ஒரு மனிதனுக்கு செய்வதிலே குறை செய்து விட்டார் என்று பேரை வாங்க நான் விரும்பவில்லை, இந்த முகமது எல்லாருக்கும் நன்றி செய்து விட்டார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் தவிர முகமது ஓராளுக்கு நன்றியிலே பாக்கி இருக்கிறது என்று சொல்ல நான் விரும்பவில்லை, இந்த நேரத்தை விட்டால் இனிமேல் இவருக்கு நான் எப்படி உபகாரம் செய்ய முடியும் சிந்தித்து பாருங்கள். எனவே நான் இவருடைய குளிரை போக்குவதற்காண்டி, நிரந்தர குளிரை நரக குளிரை போதுவதற்காண்டி, நரகம் இவர் பக்கத்திலே வந்து தொடாமல் இருப்பதற்காண்டி என் பெரிய தந்தைக்கு சட்டை அணிவித்ததை போன்று நான் இவருக்கு சட்டை அணிவிக்கிறேன் என்று சொல்லி தூக்கிக் கொண்டு அடக்கங்கள் என்று சொல்லிவிட்டு நிற்கக்கூடாது என்று அல்லாஹ்வின் உத்தரவு இருந்த காரணத்தினால் அடக்கச் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருவர் என்று பழிவாசலுக்கு வந்து விட்டார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். முனாஃபிக்குடைய தலைவனாக இருந்தால் இந்த அவரிடத்திலையும் கண்ணியமாக நடந்து கொண்ட, கருணையாக நடந்து கொண்ட ஒரு மனிதரை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று பார்க்க முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். சிறப்பான நம்பிக்கையை கூடியவர்களாகவும் சிறந்த நற்குணத்திற்கு சொந்தக்காரராகவும் படைத்த ரப்புல் ஆலமீனே, நீங்கள் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளுங்கள், மன்னிப்பு மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீனே, நீங்கள் கொஞ்சம் கோபமா பேசுங்கள் என்று சொல்கிற அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை வாழ்க்கை அமைத்திருக்கிறார்கள். அன்னாருடைய நற்குணத்தை அன்னாருடைய நற்குணத்தை இந்த மூமின்கள் என்று பெறுகிறார்களோ அதுதான் உண்மையிலேயே இந்த இஸ்லாத்திற்கு நற்பெயர் ஏற்படும். ஒவ்வொரு மூமினும் ஒரு முகம்மதாக நடமாடும் முகம்மதாக தெரிய வேண்டும். ஒவ்வொரு மூமினும் ஒரு நடமாடும் முகமதாக தெரிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்புகளை எடுத்து நாம் நடந்தோமேயானால் நம்மை பார்த்து 100 பேர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள், நம்மை பார்த்து 1000 பேர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள். பெருமானாருடைய நற்பண்புகள் நம்மிடத்தில் எழுந்து போன காரணத்தினால்தான் இஸ்லாம் என்றால் தீவிரவாதம் என்று ஒதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெருமானாருடைய மன்னிப்பு மனப்பான்மை, பெருமானாருடைய நன்றி, பெருமானாருடைய குருவை இதுகளெல்லாம் நம்மிடத்தில் வறுமையானால் ஒவ்வொருவரும் ஒரு முகம்மதாக நடமாடுவார்களே ஆனால் நிச்சயமாக இந்த சமுதாயம் மகச்சரப்பை ஏதும் என்பதில் சந்தேகமே இல்லை. உலகத்தில் ஒவ்வொரு மூலை ஒடுக்கடையையும் இந்த இஸ்லாத்தினுடைய நற்பெயர் போய் சேரும். யாரெல்லாம் தீவிரவாதம் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் புனிதமான மனிதர்கள் என்று திரும்பவும் சொல்ல வைக்க முடியும். அது நம்மிடத்தில்தான் இருக்கிறது என்று எண்ணுவோமாக. நாம் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒரு 10 பேரிடத்தில் நல்ல பேரை நான் தருவேன், 10 பேரிடத்தில் இஸ்லாத்துடைய நற்பண்புகளை நான் எடுத்து காட்டுவேன் என்று கருதி எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நபர் 10 நபரிடத்தில் இஸ்லாத்துடைய நற்பண்புகளை எடுத்து சொல்லிவிட்டால் இங்கே 1000 பேர் வந்திருக்கிறேன், ஆனால் 100,000 பேரிடத்தில் இஸ்லாத்தை பெற்றுள்ள நற்பண்புகள் போய் சேர்ந்துவிடும். எனவே நற்பண்புகள் உரியவர்கள் என்பதை இஸ்லாத்தின் மீது சொல்லப்பட்ட அவவாதத்தை துடைப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி எடுத்துக் கொள்வோம். அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவேற்றிக் கொள்கிறோம்.
ஆடியோ